திருச்சி கம்பளம்
திருவாசகத்தில் நான் தொடர்ந்து பார்த்து வருகிற நிலையிலே சென்ற வாரம் திருவுந்தியார் என்று சொல்லுகின்ற பகுதியை நாம் பார்த்தோம். அந்த திருவுந்தியாரிலே பல புராண செய்திகள், அதுவும் மிக மிக பழமையான செய்திகளாக இருக்கின்றவற்றை சொல்லி வந்தார். இப்பொழுது நாம் திருத்தோல்நோக்கம் என்று பார்க்கின்ற இந்த பகுதியிலும் பல அடியாருடைய செய்திகள், சில புராண செய்திகளை சொல்லி வருகிறார். அங்கே ஒரு கதைக்கே பல பாடல்கள் சொல்லி கொஞ்சம் விரிவாக சொன்னார். இங்க ஒவ்வொரு பாடலுக்குள் ஒவ்வொரு அடியாருடைய கதை நிறையும்படியாக இந்த பகுதியிலே விரைவு வருவதாக செய்திருக்கிறார். பொதுவாக தன்னுடைய வரலாற்றையும் இடையிடையே இந்த பகுதியிலே காட்டுகிறார். தோல் நோக்கம் என்று இதற்கு பெயர் வந்ததற்கு காரணம், இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பாடலும் ஈற்றிலே தோணோக்கம் என்ற பெயரோடு முடிகின்றது. அப்படி தோணோக்கம் என்ற சொல்லினாலே முடிவதனாலே இந்த பகுதிக்கு தோணோக்கம் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் தோல் நோக்கம் என்றால் அதற்கு என்ன பொருள், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். தோல் என்று சொல்வது மனிதனுடைய உறுப்புகளிலே ஒன்று. கையினுடைய மேல் பகுதியை தோல் என்று சொல்கிறோம். இது பெண்களின் விளையாட்டை குறிக்கிறதுனாலே இங்கே தோல் என்றது பெண்களுடைய தோலை குறிக்கிறது. 10-15 பெண்கள் வட்டமாக நின்று கொள்வார்கள். அப்படி நின்று கொள்ளுகிறவர்கள் தன்னுடைய இரண்டு கையையும் குவித்து சோபனம் என்று சொல்லுகின்ற புறமுறையில் கையை கொட்டி பாட்டு பாடுவார்கள். அப்படி பாடுகின்ற போதே ஒரு காலை உண்டி இந்த பக்கம் சாய்வார்கள், அந்த பெண் வலது காலை உண்டி இவள் பக்கம் சாய்வாள். அப்ப ரெண்டு பேருடைய தோளும் மோதும். அப்படி மோதிய பெண் அடுத்தாற்போல் இந்த காலை எடுத்து வைப்பால் அவள் இடது காலை எடுத்து வைப்பால் இப்படி வருவாள். இந்த பெண்ணும் இந்த பெண்ணினுடைய வலது தோளும் அந்த பெண்ணினுடைய இடது தோளும் மோதும். இப்படி வட்டமாயிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மாறி மாறி இப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பெண்ணுடைய தோளை தொட்டு தோளாலே தோளை தொட்டு கையை கொட்டி கொண்டு பாடுகிற ஒரு ஆடம். அப்படியே ரவுண்டா சுத்தி சுத்தி வருவார்கள். இப்படி மோதிக்கொண்டும் கையை கொட்டி கொண்டும் பாடிக்கொண்டும் வட்டமாக சுழந்து வருகிற ஒரு விதமான விளையாட்டு. அந்த விளையாட்டு தோளும் தோளும் ஒன்றை ஒன்று நோக்கி தொடுகிற காரணத்தினால் இதற்கு தோணோக்கம் என்று பெயர் வைத்து, அந்த விளையாட்டுக்கு தோணோக்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த சொல்லியே இறுதி சொல்லாக வைத்து மாணிக்கவாசகர் மற்ற பெண்களுக்காக இந்த பாடலை பாடி தருகிறார். இது மாதிரி விளையாட்டு விளையாடுகிற காலத்தில் தெய்வ சம்பந்தமாக எண்ணி விளையாட வேண்டும் என்பது மணிவாசகருடைய கருத்து. இப்ப முதல் பாடல் நாம் பார்த்திருக்கிறோம். ஊத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம். மக்களாக பிறந்திருக்கிற ஆத்மாக்கள் இந்த உலகத்திலே இறைவனுடைய கட்டளையை அறிந்து அவர்கள் நடப்பதில்லை, தம் மனம் போன போக்கிலே நடக்கிறார்கள். இப்படி நடப்பதை பற்றி மாணிக்கமாசகர் என்ன கூறுகிறார் என்று நாம் பார்க்கணும். ஒருவனுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற ஆவல் வந்துவிட்டது, நீர் வேட்கை எடுத்தது. அப்ப தண்ணீர் தருகிற குளம், நல்ல தாமரைப்பு பூத்திருக்கிற அழகான குளம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போயி ஒரு குடம் எடுத்துட்டு போய் அந்த தண்ணீரை முகந்து வீட்டில் வைத்து குடித்தால் வேட்கை தணியும். அப்படி இல்லாமல் தண்ணீரே கிடைக்காத ஒரு பாலைவனத்திலே அவன் போகிறான். அப்படி போகும்போது நல்ல 10-11 மணி நேரம், 12 மணி நேரத்திலே அவன் பறந்துபட்டு அந்த மணல் வெளியை பார்க்கிறான். அந்த மணல் வெளியிலே சூரிய வெளிச்சம் பட்டு மேலே தகதக என்று தண்ணீர் ஓடுவது போல அவன் கண்ணுக்கு ஒரு தோற்றம் தருகிறது. அந்த தோற்றம் ஆற்றிலே தண்ணீர் ஓடுவது போன்ற ஒரு எண்ணம். அதை காணல் நீர் என்று புத்தகங்களிலே சொல்லுவார். இவன் மூடனாகலினாலே எட்டத்து பார்வையிலே தெரிந்த காணல் நீரை ஆற்று நீர் எங்கே ஓடுகிறது என்று சொல்லி குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீரை மொழுவதற்காக ஓடினான். ஆனால் அவனால் அந்த குடத்திலே தண்ணீர் முகக்கப் போவதும் இல்லை, அவனுடைய நீர் வேட்கை தணியப் போவதும் இல்லை. அவனுடைய முயற்சி முழுவதும் வீணான முயற்சியே ஆய்விடும். ஆகவே கடவுளுடைய கொள்கையை அறிந்து அதை எடுத்துச் சொல்லுகிற பெரியவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் எந்த நோய்தி நூல்களில் இருந்து அந்த கொள்கைகளை சொல்லுகிறார்கள் என்று அது இருக்கும் இடம் தேடி அதை பார்த்து அதன்படி அனுபவிக்க வேண்டும். அதை விட்டு விட்டு தன் மனம் போன போக்கிலே நடப்பதானது ஒரு முட்டாளானவர் வேங்கேரை தண்ணீர் என்று கருதி முகக்கப் போவது போல இருக்கும் என்று இந்த பாடலே அவர் நமக்கு சொல்ல வருகிறார். பூத்தார் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கூறும் பேதை. பேய்த்தேர் பேய்த்தேர் என்பது காணல் நீர். நல்ல வெயில் நேரத்திலே நம்முடைய கண்ணுக்கு பொய்யாக தண்ணீர் ஓடுவது போல் தோன்றுகிற ஒரு தோற்றம், அது மணல் வெளியின் மேலே நீள ஓடிக்கொண்டிருப்பதனாலே அதை தேர் என்றும் அது பேய் ஏறி போகிற தேர் என்றும் அதை வர்ணித்தார்கள். அதனால் அதுக்கு பேய் தேர் என்று பெயர். அது காணல் என்ற ஒரு பெரிய பாலைவனத்திலே தெரிவதனாலே அதுக்கு காணல் நீர் என்றும் பெயர். உண்மையிலேயே தண்ணீர் இல்லை, தண்ணீரை போன்ற தோற்றம். அதை பார்க்கிறவன் தண்ணீர் என்று தன் அறியாமையாலே நினைக்கிறான். அதைத்தான் இங்கே பேய் தேர் முகக்குறும் பேதை. பேய்தேராகிய காணல் நீரை முகக்க போன ஒரு முட்டாள். அவன் எதை தண்ணீர் முகக்க போனானாம், எந்த இடத்தில் உள்ள தண்ணீர் என்று நினைத்துக் கொண்டு போனான் என்பதை முதல் வரியில் சொல்ற. பூத்து ஆறும் பொய்கை பூனல். ஒரு குளத்திலே இருக்கிறது தண்ணீர். அந்த குளத்திலே பூத்து தாமரை பூக்கள் நிறைய பூத்து அழகா இருக்கிறது. ஆறும் தண்ணீரும் நிறைய இருக்கிறது குளம் நிறைய. அப்பேற்பட்ட குளத்திலே உள்ள பூனல் இதுவே, குளத்தில் உள்ள தண்ணீர் இதுதான் என்று சொல்லி போறார். ஆனா அந்த குளமும் இல்ல, தண்ணீரும் இல்ல, பூவும் இல்ல. இவன் தன்னுடைய கற்பனையினாலே அறியாமையினாலே காணல் நீரை அவ்வாறு சொல்லிக் கொண்டு பேத்தேரி முகக்க போன பேதை குணம் ஆகாமல் பேதையனுடைய குணம் எனக்கு வராமல் என்னை காப்பாற்றி விட்டான் ஆண்டவன். இவ்வளவு சொல்லி இந்த மாதிரி முற்றாள்தனமா அறிவில்லாதவனுடைய குணம் என்னை வந்து பிடித்துக் கொள்ளாதபடி இறைவன் என்னை காப்பாற்றினார். பேதை குணமாகாமே தீர்த்தாய் என்னை அந்த கெட்ட வழியில் போவதில் இருந்து நீக்கினாய். தீர்த்தாய் என்றால் என்னை அந்த வழியில் இருந்து இந்த வழிக்கு திருப்பி விட்டாய். திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்த. சிதம்பரத்திலே கூத்தாடுகின்ற நடராஜ பெருமானே, உன் சேவடி கூடும் வண்ணம் உன் திருவடியிலே தோய்ந்து அதிலிருந்து கிடைக்கின்ற ஒரு பேரின்பம் எனக்கு வரும் பொருட்டு தோல் நோக்கம் நாம் தோல் நோக்கம் என்ற ஆட்டத்தை ஆடுவோமாக. கூத்தா கூத்தனே, உன்னுடைய திருவடி எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தோல் நோக்கம் என்ற ஆட்டத்தை ஆடுகிறோம் என்று ஒரு பெண் சொல்லுவதாக இந்த பாடலை அமைத்தார். என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கண்ணால் விளவறிந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீட்டில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குடலி நீர் தோணோக்கம் நாடாமோ. தோல் நோக்கம் ஒரு பெண்ணுடைய தோளை இன்னொரு பெண் நோக்கி சற்று மோதிக்கொள்ளுகின்ற ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் பெண்களுக்குரியது, பெண்கள் பேய் பேசுகிறார்கள் என்பதை சொல்வதற்கு பெண்களை சொல் கூப்பிடுகிற ஒரு சொல் இதிலே வருகிறது. துன்றார் குழலி நீர் நெருங்கிய தலைமயிரை உடையவராகிய பெண்ணீரே. பெண்ணீர் திருவந்தியாரில் இப்படி வரல. திருவந்தியாரில் ஒரு பாட்டில் கூட பெண்களை கூப்பிடுவதாக சொற்கள் வரவில்லை. அதற்கு முன் இருக்கக்கூடியதாகிய பூவல்லி என்பதிலும் அதுபோல பெண்களை கூறி அழைக்கிறதாக சொல் வரவில்லை. ஆனால் இதில் பெண்களை அழைக்கிற சொல் வருகிறது. பெண்கள் விளையாட்டானதனாலே பெண்களின் பெயர் வருகிறது. துன்றார் குழலினி நீங்கள் என்றும் பிறந்து இறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் என்றும் தொடர்ந்து அர்த்தம். எப்போதும் பிறக்கிறதும் இறக்கிறதும் பிறக்கிறதும் இறக்கிறதுமாக இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கிற ஒரு தொடர்ச்சியை அந்த தொடர்ச்சிக்குள் பூந்து கஷ்டப்படாதபடி ஆண்டு கொண்டான் இறைவன் நம்மை காப்பாற்றி விட்டான். அப்பேற்பட்ட இறைவனை இரண்டு பேர் தேடி போனார்கள். கன்றால் விழவறிந்தான். கன்றுக்குட்டியினாலே விளாம்படத்தை அடித்தவனாகிய திருமால் ஒருவன், பிரமன் நான்மகன் ஒருவன், இந்த ரெண்டு பேரும் காண்பறிய ரெண்டு பேராலும் காண முடியாதவனாகிய குன்றாத சீத்தில்லை அம்பலவன், தில்லை அம்பலத்தில் இருக்கிற பெருமான், திருமாலாலும் பிரமனாலும் காண முடியாதவனாகிய தில்லை அம்பலத்து இறைவன் என்று சொல்ல வருகிறார். அதிலே திருமாலை சொல்லும் போது திருமால் எப்படிப்பட்டவன் என்று திருமாலுடைய வரலாறு ஒன்று இங்கே சொல்லுகிறார். கன்றால் விளவெறிந்தார். திருமாலுடைய அவதாரத்திலே கண்ணன் என்று சொல்லுகிற ஒரு அவதாரம், கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ண அவதாரம் சிறு பிள்ளையாக இருந்து அவன் சிறைச்சாலையிலே குழந்தையா பிறந்து சிறைச்சாலையிலிருந்து போய் அவனை ஆயர்பாடியிலே கொண்டு போய் விட்டு விடுகிறார். ஒரு இடையர்கள் வாழ்கிற ஒரு தெரு, அதான் ஆயர்பாடு. அந்த இடையர் வீட்டிலே யசோதை என்ற வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. இந்த கிருஷ்ணன் ஆண் குழந்தைய அங்க போட்டு யசோதையை பெற்றெடுத்த ஒரு பெண் குழந்தையை தூக்கி மறுபடியும் அந்த சிறைச்சாலையில கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள். இப்போ ஆயர்பாடிக்கு வந்த அந்த சிறு குழந்தை கண்ணன் என்ற பெயரோடு பறந்து கொண்டு வருகிறார். அவன் பல அரிய விளையாடல்களை எல்லாம் செய்கிறார். இந்த கண்ணனை கொண்டு விட வேண்டும் என்று ஹம்சன் பல ஏற்பாடுகள் செய்தான். அந்த ஏற்பாட்டுல ஒரு ஏற்பாடு, ரெண்டு அரக்கர்களை அனுப்பி கண்ணனை ஒரு விழாமரத்திலே நிற்க வச்சு ஒரு கண்டுக்குட்டி மிரண்டு போய் அவனை முட்ட வருவது போல் முட்டி மரத்தோடு கண்டுக்குட்டி கண்ணனை நசுக்கி விட வேண்டும் என்பது ஏற்பாடு. ஒரு ராட்சசன் மரமா நிக்கணும், இன்னொரு ராட்சசன் கண்டுக்குட்டியா வரணும். ஏன்னா கண்டுக்குட்டி மேய்க்கிற இடத்துல கண்டுக்குட்டியா ராட்சசம் வந்தா தெரியாது. அதனால இந்த ராட்சசன் கண்டுக்குட்டியா வந்து மிரண்டு கண்ணனை அப்படியே முட்டித்தள்ளி மரத்தோடு வச்சு அமைக்கி கொண்டு விட வேண்டும் என்று கம்சன் ஏற்பாடு பண்ணி ரெண்டு பேரையும் அனுப்பி இருந்தான். மாடு மேய்க்கிற இடத்திலே வழக்கம் போல கண்ணன் தன்னுடைய மாடுகள் கன்றுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு மேய விட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அங்கே ஒரு விளாமரத்தை அவன் பார்த்தான். நேற்று வந்த போது அந்த இடத்திலே விளாமரம் இல்லை, இன்று புதிதாக அந்த இடத்திலே விளாமரம் இருக்கிறதே, ஆகவே இதில் சூது இருக்கிறது என்று கண்ணன் தெரிஞ்சு கொண்டு விட்டான். கண்ணனுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, நேற்று வரை அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு மரம் கிடையாது, இன்னைக்கு ஒரு மரம் இருக்கேன். அவன் மேய்க்கிற மாடுகள் கன்றுகள் இருந்து ஒரு பக்கம் மேய்கிற போது அதிலிருந்து ஒரு கன்றுக்குட்டி துள்ளி வேகமாக வருகிறது. அப்படி துள்ளி வருகிற கன்றை பார்க்கிற தான் வளர்த்த கன்றுகள் போல் அல்ல, அது வேறு விதமான உருவத்தில் அந்த கன்று இருக்கிறது. இரண்டாவது எல்லா கன்றும் அமைதியாக மேயும் போது அங்கே எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஆகவே ஆபத்தில்லாத நேரத்தில் அங்கிலிருந்து ஒரு கன்று வேகமாக வருதுன்னா இது கன்றல்ல, வேற ஏதோ ஒன்று ஆபத்துக்குரிய பொருள் என்பதை சிந்தித்து விட்டான். இந்த விளாமரமும் சாதாரணமானது அல்ல, இப்பொழுது நம்மை நோக்கி வருகிற கன்றும் சாதாரண கன்றல்ல, ரெண்டு பேரும் ரெண்டு அரக்கர்கள் என்பதை தீர்மானம் பண்ணின. அந்த விளாமரத்தடிக்கு இவனும் போனான் வேணுமெனே. கன்று வந்து நன்றாக நம்மை முற்றுதற்கு இடம் கொடுப்பது போல போனான். கன்று நெருங்கி போன போது சடார் என்று அந்த கன்றினுடைய பின்னங்கால் ரெண்டையும் பிடித்துக் கொண்டான். அதை தூக்கி ஒரு சுழற்றி சுழற்றி அந்த விளாமரத்து மேலேயே அடிக்கிறான். விளாமரத்தின் மேலே இந்த கன்றுக்குட்டி போய் மோதுகிற வேகத்தில் அந்த விளாமரமே கலகலகலன் ஆடி அதிலிருந்து பழமெல்லாம் கீழே உதிர்கிறது. கடைசியில் அந்த ரெண்டு அரக்கர்களும் இறந்து போகிறார்கள். அதுதான் இந்த விளாமரத்தை கன்றுக்குட்டியை ஒரு தடியாக வைத்து அடித்தான. மரத்தில் இருக்கிற பழத்தை அடிப்பதற்கு சிறு பிள்ளைகள் கல் உபயோகப்படுத்துவார், அல்லது ஒரு முழம் நீளமுள்ள சின்ன கழி குச்சி, அதுக்கு பெயர் குனில் நபே. அந்த குனில் என்ற குச்சியை சுடக்கி அடித்தால் காய்கள் விட்டும். அதுபோல இவன் கன்றுக்குட்டியே ஒரு அடிக்கும் குச்சியாக வந்து கனி உகுத்தானாம். அதான் கன்றால் விளவெறிந்தான். கன்றுக்குட்டியினாலே விளாமரத்தினுடைய பழத்தை உதித்தவனாகிய திருமால் என்று இந்த அழகான வைணவருக்குரிய திருவிளைய ஒரு விளையாட்டை சைவர்கள் அதில் எந்த விதமான ஒரு யாகூலமும் இல்லாமல் அதை அழகா எடுத்து காட்டுகிறார். சங்க காலத்திலே சிலப்பதிகாரத்திலே இந்த கதையை ஒரு பாட்டில சொல்றார். கன்று குனிலா கனி ஊத்தமாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் கொன்ற எம் தீங்குழல் கேளாமோ தோழி. கண்ணன் மேலே காதல் கொண்டாள் ஒரு பெண். அவள் அந்த கண்ணன் எப்ப வருவான் என்று எதிர்பார்க்கிறாள். அந்த எதிர்பார்க்கிற பெண் தன் தோழியோடு பேசுகிற போது, நேற்று கன்றுக்குட்டியை ஒரு குச்சியாக வைத்து விளாமரத்தை அடித்தானே அந்த மாயன் கன்று குனில, கனி உகுத்த மாயவன். அப்பேர் பட்ட அந்த கண்ணன் இப்பொழுது நான் விளையாடிக் கொண்டிருந்த விளையாட்டு பெண்கள் கூட்டத்துக்குள்ளே அந்த கண்ணன் இங்கே வருவானேயானால், இன்று நம் ஆணுள் வருமேர், இப்பொழுது நான் உன்னுடைய பசு கூட்டம் இருக்கிற இடத்திலே அந்த கண்ணன் வந்தால் ஒரு அழகான இசை கேட்கலாமே. அவன் வாயிலே கொன்றை குளத்தால் செய்த புல்லாங்குழலை வைத்து ஊதுவான். அந்த பங்கயன் தீங்குழல் கேளாமோ தோழி என்று ஆட்சியர் குறவையில வைத்து சிலப்பதிகாரத்திலே பாடுகிற பாடலில் இந்த கதை வந்திருக்கிறது. அந்த கதையைத்தான் இங்கே எடுத்துச் சொல்லி அந்த திருமாலும் பிரமணும் இறைவனை தேடி பார்த்தார்கள். தேட முடியவில்லை. காண்பறிய குன்றாத சீர் தில்லை அம்பலவன், சிறப்புடைய தில்லை அம்பலத்திலே இருக்கிற பெருமான் குணம் பரவி, அவனுடைய குணங்களிலே நாம் மனத்தினாலே எண்ணுவோமாக. குன்றார் குடரி நீர் தோணோக்க மாறாமோ, தில்லை பெருமானுடைய குணத்தை சொல்லி சொல்லி வணங்கி வணங்கி நாம் தோல் நோக்கம் என்ற ஆட்டத்தை விளையாடுவோம் என்று சொன்னாள். ஒரு உற்பத்தி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க, செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊன்னமுதம் விருப்புற்று வேடனா சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அருட்பெற்று நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. இதுல கண்ணப்பருடைய கதையை சொல்கிற கண்ணப்பர் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தார். அபிஷேகம் செய்கிற போது பழைய பூக்களை எல்லாம் கையினாலே அகற்றி விட்டு அப்புறம் ஒரு குடத்துல தண்ணீர் எடுத்து போய் சுவாமியால தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அப்புறம் இந்த சுவாமிக்கு முன்ன ஏதாவது ஒரு பொருளை நிவேதனமா வச்சு நிவேதனம் எல்லாம் பண்ணுவார்கள். இப்ப கண்ணப்பர் இந்த மூன்று விதமான பூசை பொருளை எப்படி கை கொண்டார் என்று சொல்ற. செருப்புற்ற சீரடி, செருப்பு போட்ட கால்தான் சுவாமி மேல் இருந்த பூவை துடைக்கிற கை. சுவாமி மேல பூ போட்டுதாங்க நேற்று பூஜை பண்ணவங்க, இன்னைக்கு பூஜை பண்றவங்க தன் கையால் தான் அந்த பூ எடுத்து போடுவார். ஆனா இந்த கண்ணப்பர் எதை பயன்படுத்தினார் கைக்கு பதிலுக்கு? செருப்பு போட்ட காலை அப்படி தூக்கி பழைய பூ தள்ளிட்டார, காலால தள்ளிவிட்டா. அது ஒன்று ஒரு ஒரு உபகாரம். அப்படின்னா இது பூசைக்கு ஆகாத எதிர்மறையான செய்தி. ஆனாலும் இறைவன் அதை உகர்க்கிறான். செருப்புற்ற சீரடி, செருப்பணிந்த சிறப்பு வாய்ந்த காலை நிர்மாலிய பூக்களை தள்ளுகிற கையாகவும், வாய் கலசம் தண்ணீரை தனியா ஒரு குடத்துல மட்டு போல ஆத்துக்குள்ள அப்படி குனிந்து வாயிலே தண்ணீரை முண்டு வாயிலேயே தண்ணி எடுத்து போறார். அப்ப வாய் என்று சொல்லுகிற முழு வாய் தான் கண்ணப்பர் தண்ணீர் கொண்டு போற கலசம். வாயே தண்ணீர் கொண்டு போகிற குடம், அதை குடமா வைத்துக் கொண்டார். அதன் பிறகு அவர் நிவேத்தியத்துக் கொண்டு போன சாப்பாடு என்ன? ஊன் அமுதம், வெறும் மாம்சம், வேற எதுவும் கலப்பில்லை. அந்த பன்றி போன்ற மிருகங்களுடைய உறுப்புகளை அறிஞ்சி அந்த இறைச்சியை எடுத்து தணல்ல பக்குவமா வேக வச்சு அதை மட்டும் எடுத்து போய் சுவாமி வச்சார். அதுல வேற சோறுங்கிறது கிடையாது, வெறும் அந்த இறைச்சி கறி மட்டும்தான் இறைவனுக்கு நிவேதமாக கொடுக்கப்பட்டது. மூணும் பூசைக்கு ஆகாத நிலை. ஆனால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறான் இறைவன் என்று கேட்டால், ஒரு உற்பத்தி செய்கின்ற பூசணங்கள் போல் விளங்க, பொருள் பற்றி ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கிற பொருளை பின்பற்றி பூசை எப்படி செய்ய வேண்டும் என்று நீதி நூல்கள் ஆகமங்கள் சொல்லியிருக்கோ அதை பின்பற்றி செய்யப்படுகிற பூசையைப் போலவே இறைவன் இதை ஏற்றுக்கொண்டுட்டான். ஆகமங்கள் எப்படி சொல்லி இருக்குன்னா, ரொம்ப பரிபக்குவமா கையாலே அந்த பழைய பூவை தள்ளிவிட வேண்டும், அதற்கு பிறகு ஒரு குடத்திலே தண்ணீர் கொண்டு போய் இறைவனுக்கு அவசியம் பண்ணணும், அப்புறம் தூய்மையான அரிசியினாலே வேகவடப்பட்ட அன்னத்தை நிவேதனம் செய்ய வேணும். இது ஆகமத்தில் சொன்னது. ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி செய்கின்ற பூசையைப் போலவே இவர் செய்த இந்த அனாச்சாரமான பூசையும் விளங்கிற்று. இது நாம் தான் அனாச்சாரம் சொல்றமே தவிர இறைவன் என்ன பண்ணிட்டான், இத நல்லதா ஏத்து விட்டானா? விருப்புற்ற அந்த ஆகம பூசையைப் போல இந்த மூன்றையும் வைத்து இறைவனுக்கு செய்கிற பூசையே விரும்பி செய்கிறார் வேடனார். விருப்புற்று வேடனார், ரொம்ப மன விருப்பத்தோடு அன்போடு வேடனார். அன்புற்று செய்த வேடனார். செய்தார் ஒரு சொல் இங்க நடுவில் அறிவிச்சு அந்த ரெண்டு சொல்லியும் சேர்க்கலாம். விருப்புற்று ஆசையோடு அன்போடு செய்த வேடராகிய கண்ணப்பர். கண்ணப்பன்னு கூட சொல்ல வேடனார் ஆறு வீதி கொடுக்கிறார். ஏன்னா இவ்வளவு தாழ்ந்த நிலை என்று நினைக்காதீர்கள், இவர் செய்தது அத்தனையும் மிக மிக உயர்ந்த காரியங்கள் என்பதை காட்டுவதற்கு கண்ணப்பனை வேடன் என்று சாதாரண சொல்லால் சொல்லாமல் வேடனார் வேடனார் சேடரியே. அந்த வேடனாராகிய அவர் இறைவனுடைய புகழ் எங்கும் விளங்க சேடரியமை குளிர்ந்து அந்த பெருமை எங்கும் திகழ மெய் குளிர்ந்து தன் உடம்பெல்லாம் குளிர்ச்சி ஊற்றார். அந்த சேடனார் இப்படி ஒரு பூஜை செய்து அந்த இறைவனுடைய பெருமையானது உலகம் விளங்கும்படியாக தன் மெய்யெல்லாம் குளிர்ந்து உடம்பு முழுத அன்பு உருவமாகி விட்டார். அருள் அன்பு அன்பு அப்படி அன்பு உருவமானதோடு அல்லாமல் இறைவன் அவருக்கு என்ன செய்தார் கடைசியில் என்றால், அருள் பெற்று நின்றவா, கடைசியில இறைவனிடத்திலே திருவருள் பெற்றார். தன் கண்ணை தோன்றுகின்ற போது அவர் என்ன பண்ணிவிட்டார், கண்ணப்பனை பார்த்து, கண்ணப்பனே நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப தோண்டாதே நின்று அப்படின்னா கண்ணை தோண்ட வேண்டாம் நின்றுவிடு, அதை நிறுத்துங்கிறதுக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த நில்லுன்னு சொன்ன வார்த்தை என்னாச்சு, அடுத்தபடி நீ என் பக்கத்திலே நில்லுன்னு வேற சொல்லிட்ட, இதே கோலத்தோடு என்றும் நீ என் பக்கத்தில் நிற்பாயாக என்றும் அந்த வார்த்தைக்கு பொருள் வந்து விட்டார். அதனால்தான் நின்றாவா. அந்த இறைவனிடத்திலே திருவருளை பெற்று அந்த இறைவனுடைய சந்நிதியிலேயே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பெருமையை பெற்றவர் அந்த பெற்றது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், அதை நாம் பாட்டுப்பாடி தோணோக்கம் ஆடாமோ. ஒரு வேடன் இறைவனுக்கு இப்படி அனாச்சாரமான பூஜையாக இருந்தாலும் அதையும் செய்து இறைவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறைவனுடைய சன்னதியில் நீ என்றும் நிற்பாயாக என்று சொல்லுகிற ஒரு பெருமையும் அவருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த பெருமையை நாம் பாட்டாக பாடி தொழு நோக்கம் ஆடுவோம் என்று சொல்கிற நின்றவா என்று சொல்லுகின்ற அந்த சொல் இன்றைக்கு நான் திருக்காலத்தி மலைக்கு போனவன அந்த சுவாமியினுடைய சன்னதி மேற்கு பார்த்த சன்னதியில ஒரு பிரகாரம் ஒன்று, பிரகாரத்தினுடைய வழிபோ அதற்கும் கொஞ்சம் மேற்கே ஒரு மேடை. அந்த மேடையை திருமாளிகை பத்தின்னு சொல்வார். அந்த திருமாளிகை பத்தியில கண்ணப்பர் அப்படி நின்று கொண்டிருக்கிறார். சுவாமி மேற்க பாக்குறார், கண்ணப்பர் தெற்கே பார்த்து அங்கே வேடராக நின்று கொண்டிருப்பதை இன்றையும் அந்த சிற்பமாக செய்து வைத்திருக்கிறார். அவர் சன்னதியில கண்ணப்பர் இருக்கிறார் என்பதை காட்டுதல். அது என்னைக்கு செய்தார்கள் அப்படி கேட்டீங்கன்னா, ஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னே செஞ்சிட்டுதான். அந்த சிலையானது இன்னைக்கு நேற்று செஞ்சு வைக்கல, இந்த கதை நடந்து ஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னே நடந்து போச்சு. ஞான சம்பந்தர் அந்த கோயிலுக்கு போறா, பெரிய வாரத்துல கதை சொல்ற, ஞான சம்பந்தர் அந்த கோயிலுக்கு போய் சுவாமிய மேற்கு பார்த்திருக்கிற அந்த திருக்காலத்தி பெருமான வழிபட்டு விட்டு அப்படி பிரகாரம் வர்ற போது கண்ணப்பரையும் பார்த்தாராம். கண்ணப்பரை பார்க்கிற போது எப்படி இருந்ததா, அவருக்கு உள்ளே சுவாமியை கும்பிட்டோம், கும்பிட்டதுனால நமக்கு ஒரு புண்ணியம் இருக்க, அந்த புண்ணியத்தை யாருமே கண்ணார பாக்குறது புண்ணியம்னு சொல்றாங்களே தவிர அந்த புண்ணியத்தை யாரும் பார்த்தது இல்ல, இதோ நிற்கிறாரே கண்ணப்பர் அதுதான் புண்ணியத்தின்பர். கும்பிட்ட பேரு நேர் கண்டார் போல, கும்பிட்ட புண்ணியத்தை நேரே பார்த்தது போல கண்ணப்பரை வணங்கினோம் என்று சேக்கிழார் சொல்ற. அப்போ சேக்கிழார் காலத்திலேயே கண்ணப்பருடைய சிலை அக்கோயிலுக்குள் வந்து விட்டது என்று நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய நாயன்மார்களை எல்லாம் அந்த காலத்திலே ஜாதி வித்தியாசம் இல்லாமல் கோயிலுக்குள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் 63 நாயன்மாரும் இன்னைக்கும் கோயிலுக்குள்ள இருக்காங்க. 63 நாயன்மாருடைய சிலைகள் வரிசையா, அது மூலிகை மூலையா தனித்தனியா வைக்கல, அவங்களை பிரிக்கப்படாது, ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடாது. கூடுதலுக்கு பிரிச்சு வச்சா ஒருத்தர் முன்னே வைப்பாங்க, ஒருத்தருக்கு கோயில் எங்கன்னா கடைசி மூலையில வைப்பாங்க, ஒருத்தர் முன்னணி கொண்டு வச்சாங்கன்னு பேர் வரும், அதெல்லாம் வைக்கப்படாது. ஒரே வரிசையா அவர் அத்தனை பேரும் சமம், அதுல ஒரு துளி கூட ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது என்ற அந்த அளவுக்கு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாட்டுல அந்த கண்ணப்பர் தன் வாயையே தண்ணீர் முழக்கும் சொம்பாக கொண்டு போனார் என்று இங்கே மணிமாசகர் பாடுவது போலவே ஞான சம்பந்தரும் பாடிட்டார். அதே காலத்தில் போன ஞான சம்பந்தருடைய பாட்டுல வாய்கள சமாக வழிபாடு செய்யும் வேடன், வாய்கள சமாக வழிபாடு செய்யும் வேடன், மலராது நயனம் காய்கனையினால் இடந்து ஈசானடி கூடு காலத்தி மலையே என்று சம்பந்தர் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன். இந்த வேதத்தினை சாகமத்தில் சொல்ல வழிபாடு எப்படி செய்யுமோ அதுபோல் தன் வாயே கலசமாக சென்றான். வாய் கலசம் என்ற சொல் அப்படியே இங்க திருவாசகத்திலும் வருகிறது. ஏன் நான் சொல்றேன்னா, சம்பந்தர் வாக்கும் இங்க மணிவாசகர் வாக்கும் அப்படியே ஒத்தாத் போல இருக்கிறது. அந்த ஞான சம்பந்தர் வாக்கை பார்த்து மணிவாசகர் வச்சிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. இனி மாணிக்கவாசகர் முன்னே சொன்னா மாணிக்கவாசகர் பார்த்து ஞான சம்பந்தர் பார்த்தாலும் போகும். ஆகவே இது ரெண்டு பேருடைய வாக்கும் ஒத்திருக்கிறது என்பதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கோம். அப்புறம் யார் முன்னே யார் பெண்ணேங்கிற தீர்மானத்தை அப்புறம் மணி. கற்போதும் நெஞ்சம் கசிந்துரு கற்கருணையினால் நிப்பானை போல ஏக. இந்த பாட்டிலும் அந்த கண்ணப்பருடைய கதையையே மீண்டும் தொடர்ந்து சொல்ல வருகிறார். கல் போலும் நெஞ்சம், இவன் வேடனாக இருந்த காலத்திலே கல் போல நெஞ்சம் இருந்தது. எல்லா உயிர்களையும் கொள்கிறான், கொஞ்சம் கூட தயவுதாட்சியம் இல்லாம அடிச்சு கொள்ளுகிறான். அப்போ கல் போல நெஞ்சம் இருந்தது. அப்படி குடுமையாயிருந்த நெஞ்சத்தோடு கூடிய கண்ணப்பன் இறைவன் முன் வந்தவுடனே அவன் உள்ள காஞ்சி போச்சு. அந்த காலத்து மலையில் இருக்கிற இறைவனை என்னைக்கு பார்த்தாரோ லிங்கத்தை பார்த்த உடனே கரைஞ்சி விட்டது. கல் போடு நெஞ்சம் கசிந்துருகள் கருணையினால் கசிந்துருகே. இறைவனுடைய திருநோக்கத்தால் கருணையினாலே அந்த கல் கரைந்து விட்டது. கண்ணப்பட கரைச்சு விட்டார், அன்புருவமாக ஆக்கிவிட்டான் இறைவன். அப்படி ஆகிய பிறகு நிற்பானை போல அந்த இறைவனுக்கு பக்கத்திலேயே இன்றைக்கு நின்று கொண்டிருப்பவனை போல நிற்பான் என்று சொல் அது முக்கியமான ஒரு. ஏன்னா அந்த கோயில்ல இன்னைக்கு அந்த கண்ணப்பருடைய சிலை நின்று கொண்டிருக்கிற நிலை இருக்கு. போன பாட்டிலையும் அருள் பெற்று நின்றவான் நிற்கின்றான் இன்றைக்கும். அதே போல இந்த பாட்டிலும் நிற்பானை போல அந்த நிற்கின்ற உருவத்தையுடைய கண்ணப்பனை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி. அந்த இறைவன் என் மனத்துக்குள்ளே புகுந்தார். நட்பாடு பதித்து நல்ல பெருமை உடையவனாக என்னை ஆக்கி என்னை நாடறிய என்னையும் நாடறிய வைத்தார். அந்த கண்ணப்பனை எப்படி இந்த உலகம் இன்றைக்கு தெரியுதோ அதுபோல மாணிக்கவாசகராகிய என்னையும் இந்த உலகம் அறிய செய்தார். நாடறியத்தான் இங்கண் சொற்பாலதானாவாக. அப்படி நாடறிய செய்ததோடு கூட இங்கண் இந்த இடத்தில் சொற்பாலனானது. அந்த இறைவன் செய்த கருணையெல்லாம் நான் பாட்டாக பாடுகிறேன். சொற்பாலதுன்னா சொற்களையுடைய செய்யுள் வடிவமாக ஆயிடும். அப்படி இறைவன் தனக்கு செய்த கருணையெல்லாம் மாணிக்கவாசகர் செய்யுளா பாடி தள்ளியிருக்கிறார். ஆனால் சொற்பாலது என்றால் பாடல் வடிவத்திலே உடையதாக ஆனது. ஆனவா ஆனதையே பாடி பாடி தோணோக்கம் ஆறாமோ, தோலை ஒன்றோடொன்று மோதி அந்த விளையாட்டு விளையாடுவோம்.